தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் பவானி முரளி கிருஷ்ணா. புத்தகத்தின் பெயர் ஒருசான் வயிறு. ஆசிரியர் கீவா ஜெகந்நாதன். எழுதிய ஆண்டு 1943. புத்தகத்தின் பெயர் ஒருசான் வயிறு. அத்தியாயம் 2, சிவமயம். தினமணி ஆண்டு மலரில் வெளியானது. வாசிப்பவர் பவானி முரளி கிருஷ்ணா. சிவமயம். என்னுடைய நண்பராகிய செட்டியார் ஒருவர் செட்டிநாட்டில் இருக்கிறார். ஒரு சமயம் அவருக்கு கடிதம் எழுதத் தொடங்கினேன். என் அன்பு முழுவதையும் வெளிப்படுத்தி மெருகிட்டு எழுதினேன். 3 பக்கங்கள் நிறைய எழுதி கையெழுத்திட்டேன். அவ்வளவு உற்சாகத்தோடு எழுதிய கடிதத்தை மீண்டும் படித்து பார்க்க எண்ணி முதற் பக்கத்தை திருப்பினேன். எனக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த கடிதத்தை என் நண்பர் பிரித்து முதற் பக்கத்தின் தலைப்பை பார்ப்பார். உடனே பேசாமல் கிழித்து குப்பை தொட்டியில் போட்டு விடுவார். காரணம் என்ன தெரியுமா? நான் அதில் பிள்ளையார் சுழியும் சிவமயமும் போடாமல் எழுதிவிட்டேன். ஆகவே செட்டியார் அவர்களின் பார்வை கடிதம் முழுவதும் செல்ல வேண்டுமென்ற சிரத்தையால் கடிதத்தில் பிள்ளையார் சுழியும் சிவமயமும் ஆகிய தலை அலங்காரங்கள் போட்டேன். கடிதம் எழுதுவதற்கு முன்பே போட வேண்டியவற்றை எழுதி கையெழுத்திட்ட பின்புதான் போட்டேன். இதை நண்பர் இனிமேல் வாசிப்பதில் தடையொன்றுமில்லை என்ற திருப்தியோடு அதை தபாலில் சேர்த்துவிட்டேன். கடவுள் வணக்கம் சொல்லி கூட்டத்தை தொடங்குவது, காப்பு செய்யில் பாடி காவியத்தை ஆரம்பிப்பது முதலிய விஷயங்களெல்லாம் ஒரே நோக்கத்தை கொண்டவை. கடவுள் காப்பாற்ற வேண்டுமென்று நம்பிக்கையோடு சங்கற்பம் செய்து கொள்வதில் யாரும் குறைந்தவர்கள் அல்ல. எல்லா நூல்களுக்கும் காப்பு செய்யுட்கள் இருக்கின்றன. சிலவற்றுக்கு இல்லை என்று சொல்லலாம். அது சிறுபான்மையேயாம். புறநானூறு என்ற தமிழ் நூலுக்கு ஒரு காப்பு இருக்கிறது. அந்த காப்பையே சிவமயம் என்று சொல்லிவிடலாம். அது நான் எப்படி கடிதத்தையெல்லாம் எழுதி முடித்துவிட்டு பிறகு மேலே பிள்ளையார் சுழி சகிதம் எழுதினேனோ அந்த சிவமயத்தை போன்றதே. 2000 வருஷங்கள் என்றால் சரித்திரத்தில் பெரிய கால அளவுதான். அந்த 2000 வருஷ காலமாக உலகமே தலைகீழாக மாறியிருக்கிறது. எத்தனையோ ராஜவம்சங்கள் தோன்றி வளர்ந்து அழிந்துவிட்டன. எத்தனையோ நாகரிகங்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டன. அவ்வளவு பிரளயத்திலும் புறநானூற்றின் காப்பு சிவமய விலாசம் அன்றைக்கு போட்டபடியே இன்றும் இருக்கிறது. அந்த பழைய காலத்திலே தமிழுக்கு ஏதோ ஆபத்து வந்துவிட்டதென்றே தோற்றுகிறது. பரம்பரையாக வந்த கவிஞர்களுடைய பாடல்கள் கர்ண பரம்பரையாக உலவி வந்தன. அவற்றில் எவ்வளவோ அழிந்தன. அங்கங்கே சில சில செய்யுட்கள் மனிதர்களின் உள்ளத்தை பற்றி கொண்டு கிடந்தன. அவற்றை அந்த நிலையில் விட்டு வைத்தால் நாளடைவில் எல்லாம் போய்விட்டால் என்ன செய்வது என்ற ஏக்கம் புலவர்களுக்கும் புரவலர்களுக்கும் உண்டாயிற்று. அரசர்கள் உத்தரவிட்டார்கள். அக்காலத்தில் இருந்த சில புலவர்கள் அங்கங்கே வழங்கி வந்த பாட்டுகளை சேகரித்தார்கள். எல்லாவற்றையும் தொகுத்து வகைப்படுத்த ஆரம்பித்தார்கள். அந்த காரியத்தில் உதவி செய்த புலவர்கள் இயற்றிய செய்யுட்களையும் சேர்த்து கொண்டார்கள். பாட்டு பொருள் முதலிய விஷயங்களுக்கு ஏற்றபடி அந்த பாடல்களை எல்லாம் வகைப்படுத்தினார்கள். பொருளாலும் அளவு முதலியவற்றாலும் ஒற்றுமையுள்ள பாடல்களை தனியே தொகுத்து தனித்தனி புஸ்தகங்களாக வைத்தார்கள். இவ்வாறு வகைப்படுத்திய நூல்களே இக்காலத்தில் கடைச்சங்க நூல்கள் என்று சொல்லப்படுகின்றன. கடைச்சங்கத்து நூல்களில் 3 பிரிவுகள் உண்டு. 10 பாட்டு, 8 தொகை, 15 கீழ் கணக்கு என்ற பெயரோடு அவை இருக்கின்றன. 10 பாட்டு என்பது 10 நீண்ட அகவல்களை உடைய பகுதி. 15 கீழ் கணக்கு என்பது 18 புஸ்தகங்களை கொண்ட கோவை. அவற்றில் பெரும்பாலானவை நீதி நூல்களே. மிக புகழ்பெற்ற திருக்குறள் அந்த 18 நூல்களுள் ஒன்று. 8 தொகை என்னும் நூல் வரிசையில் 8 புஸ்தகங்கள் இருக்கின்றன. காதலை பற்றியும் வீரத்தை பற்றியும் உள்ள பாடல்களின் தொகையவை. புறநானூறு என்பது 400 பாட்டுகள் உள்ள நூல். நேர்மையான காதலை கூறுவன ஒழிந்த மற்ற வகையான செய்யுட்களை புறப்பொருள் அமைந்த பாடல்கள் என்பது தமிழர் மரபு. புறநானூற்று பாடல்கள் அந்த வகையைச் சேர்ந்தனவே. பெரும்பாலும் போர் செய்திகளை உடைய பாடல்களே அதில் அதிகம். இந்த 8 நூல்களும் தொகுக்கப்பட்ட பின்பு ஒவ்வொன்றுக்கும் கடவுள் வாழ்த்து சேர்க்கப்பட்டது. சில நூல்களுக்கு சிவபெருமான் துதி முன்னால் சேர்க்கப்பட்டது. சிலவற்றில் திருமால் துதியை வைத்தார்கள். ஒன்றில் முருகக்கடவுள் வணக்கம் இணைத்தார்கள். இப்படி புஸ்தகம் முழுவதும் தொகுக்கப்பெற்ற பிறகு சிவமயம் என்ற விலாசம் போடப்பட்ட நூலில் ஒன்று புறநானூறு. நான் கடிதம் எழுதி முடித்த பிறகு தலைப்பில் சிவமயம் போட்டது போலவே இதுவும் தோற்றுகிறது அல்லவா? புறநானூற்றுக்கு சிவமயம் போட்டவர், காப்புச்செயில் பாடியவர் பெருந்தேவனாரெனும் புலவர். அவரே நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு எனும் நூல்களிலும் விலாசம் போட்டவர். பெருந்தேவன் என்பதை மகாதேவன் என்று இந்த காலத்து பாஷையிலே சொல்லலாம். அந்த மகாதேவனார் சிவபெருமானாகிய மகாதேவனாரை ஸ்தோத்திரம் செய்த செய்யுள்தான் புறநானூறு என்னும் சங்க நூலின் முதற்பாட்டு. திருமுடியிலே அணிந்த சிறிய மாலையாகிய கண்ணி கொன்றை மலரால் தொடுக்கப்பட்டது. கார்காலத்திலே தன்னென மலர்ந்த அதனை காணும்போது கண் குளிர்கின்றது. அந்த திவ்ய ரூபத்தின் திருமார்பிலும் அதே கொன்றை மாலை. ஆனால் அது பெரியது, அதற்கு தார் என்று பெயர். இப்படி கார் நறுங்கொன்றை மலராகிய கண்ணியை திருமுடியிலும் தாரை திருமார்பிலும் அணிந்து கொண்டு மகாதேவன் காட்சி தருகின்றான். இந்த திவ்ய மங்களமூர்த்தியை தாங்கிக் கொண்டு நிற்கிறது ரிஷபம். அது தூய்மைக்கு இருப்பிடம். மாசு மறுவற்ற சுத்த வெண்ணிறமுடையது. அதென்ன, மேலே எம்பிரான் கொடியிலும் அந்த ரிஷபம்தான். மேலும் கீழும் ஒரே நிலை. பொன்னிறமாகிய கொன்றையின் காட்சிக்கும் தூய வெள்ளிய ரிஷபத்தின் தரிசனத்துக்கும் இடையே ஒரு சிறிய கருப்பு. அது அப்பெருமான் திருக்கழுத்தில் அல்லவோ இருக்கிறது? அந்த கருப்பும் அவருக்கு அழகாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமா, அக்கருப்புதான் மறுவாயும் வானோரை உய்ய கொண்டமையின் வேத கோஷங்கள் செய்யும் அந்தனர்கள் அதை பாராட்டுகிறார்கள். நீலகண்டத்துக்கு தனிய அர்ச்சனை செய்கிறார்கள். இந்த உருவத்தில் ஒரு பாகம் பெண்ணுருவம். எப்பொழுதும் இறைவன் இந்த பெண் பாகத்தை வெளிக்காட்டிக் கொண்டிருப்பதில்லையாம். சில காலம் அதை தனக்குள்ளே அடக்கி மறைத்து விடுவதும் உண்டாம். சந்திர சூடாய நமக என்ற சப்தம் காதில் விழுகிறது. ஆஹா, என்ன அழகு! இறைவன் இளம்பிறையை தன் நெற்றிக்கு நேரே அணிந்து கொண்டிருக்கிறான். அதன் ஜோதி அவனது நெற்றிக்கே ஒரு சோபையை தருகிறது. அது வெறும் பிறைதானே, தேய்ந்து மாய்ந்து பாம்புக்கு பயந்து ஓடிப்போவதுதானே என்று யாரும் நினைப்பதில்லை. சிவபெருமான் திருமுடியின் மேல் ஏறி வீற்றிருப்பதற்கு அது எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்க வேண்டும்! அதனால்தான் பதினெண் கணங்களும் அதனை பாராட்டுகிறார்கள், வணங்குகிறார்கள். அவனது சடாபாரம் ஒரு பெரிய தீர்த்த பாத்திரம். அதற்குள் சர்வலோக ஜீவகர்களுக்கும் பாதுகாப்பாகிய கங்காதேவி நுழைந்து கொண்டிருக்கின்றாள். கொன்றையும் சந்திரனும் கங்கையும் வாசம் செய்யும் திருமுடியே அடிக்கடி காட்சி அளிக்கின்றது. அந்த சடையாண்டி பெரிய தபஸ்வி, அருந்தவத்தோன். இந்த காட்சியை பெருந்தேவனார் காண்கிறார். அதை செய்யுளிலே அமைத்து புறநானூற்றின் கடவுள் வாழ்த்தாக கோத்து உலகிற்கு உதவியிருக்கிறார். கண்ணி கார் நறுங்கொன்றை, காமர் வண்ண மார்பில் தாரும் கொன்றை, ஊர்தி வாழ் வெள்ளேரே சிறந்த சீர்த்திகள் கொடியும் அவ்வேரென்ப, கரைமிடர் அணியலும் அணிந்தன்றக்கரை மறைனவில் அந்தனர் வாழ்த்தவும் படுமே, பெண்ணுரு ஒரு திறன் ஆகின்ற அவ்வுரு தன்னுள் அடக்கி கரக்கினும் கரக்கும் பிறைநுதல் வண்ணமாகின்ற அப்பிறை பதினெண்கணனும் மேத்தவும் படுமே, எல்லா உயிர்க்கும் ஏமமாகிய நீரறவரியா கரகத்து தாழ்சடை பொலிந்த அருந்தவத்தோர்க்கே. ஒருசான் வயிறு. அத்தியாயம் 2. சிவமயம் நிறைவுற்றது.